கிழக்கு புளுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வானொலி பெட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்துமிழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை 2019 ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் இந்த நிகழ்ச்சியை செவிமடுக்க காத்திருக்கும் எமது அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தினம் நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் இந்தியாவிலே திருமண நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கின்ற காரணத்தினாலே முகப்பு திருக்குறளை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம். தீவினை அச்சம் என்ற தலைப்பின் கிளே இடம்பெறுகின்ற 201வது குரல், தீவினையார் அஞ்சார் விளிமையார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. இந்த திருக்குறளுக்கு மு வரதராஜன் அவர்கள் வழங்குகின்ற விளக்கம் என்னவெனில், தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார், தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர். ஆனால் இதே திருக்குறளுக்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம், தீமை எனும் மயக்கத்தை செய்ய முன்னை தீவினை உடையவர் பயப்பட மாட்டார், பெரியவர்களே பயப்படுவர். அதே திருக்குறளுக்கு கலைஞர் கருணாநிதியினுடைய விளக்கம் என்னவெனில், தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார்கள், தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனை செய்திட சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள். அடுத்ததாக மற்றொரு திருக்குறள், 202வது திருக்குறளாக அமைப்பது, அதே தலைப்பின் கீழே, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த திருக்குறளுக்கு மு வரதராஜன் அவர்கள் வழங்குகின்ற விளக்கம், தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மையை உடையனவாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியனவாக கருதி அஞ்சப்படும். இதே திருக்குறளுக்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையா கொடுக்கின்ற விளக்கம், நமக்கு நன்மை என்று பிறருக்கு செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணி செய்ய அஞ்ச வேண்டும். இதே திருக்குறளுக்கு கலைஞர் கருணாநிதியினுடைய விளக்கம், தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீய விட கொடுமையானவையாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும் என்று அந்த விளக்கங்கள் அமைகின்றன. அந்த வகையிலே இந்த காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே மறைந்த திரைப்பட பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலிலே ஒரு இனிய பாடலோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தொடங்குகின்ற அந்த பாடல் எமது நேயர்களுக்காக இதோ. அந்த இனிய பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினர் மற்றும் செந்தர தமிழ்ச்செல்வர் மருத்துவ கலாநிதி திரு மகேசன் ராசநாதன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் சிந்தனைக்கு சில விடயங்களை தொகுத்து வழங்குகின்றோம். முதலாவதாக, சிறந்த தானம். உலகிலேயே சிறந்த தானம் எது என்று ஒரு பெரியவரை கேட்டார்கள். அவர்கள் உடனே சொன்னது, உலகத்திலேயே மிக சிறந்த தானம் நிதானம் தான் என்றார். அந்த பெரியவர் கூறியது எவ்வளவு பெரிய உண்மை. எல்லோரும் பரபரப்போ அவசரம் இல்லாமலோ நடந்து கொண்டால் உலகில் எத்தனை பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். எந்த விடயத்தையும் நிதானமாக யோசிக்காமல் அவசரப்பட்டு நடந்து கொண்டு அதனால் மனிதர்கள் படும் துன்பத்துக்கு அளவே இல்லை. அடுத்ததாக, ஒப்பீடு செய்வது. மனிதர்களுடைய மனத்துயருக்கு பிறருடன் ஒப்பீடு செய்வது ஒரு பெரும் காரணமாக இருக்கின்றது. பக்கத்து வீட்டுக்காரன் ரெண்டு மாடி வீடு கட்டிவிட்டான், நான் இன்னும் பழைய வீட்டில் இருக்கிறேன் என்று ஒருவன் அங்கலாய்க்கின்றான். இன்னொருவன், எனது நண்பன் BMW கார் வாங்கிவிட்டான், என்னிடம் இன்னும் இந்த ஓட்டை கார் தான் இருக்கிறது என்று குறைப்பட்டுக் கொள்கின்றான். அவன் அவனுக்கு அளந்ததுதான் கிடைக்கும் என்ற முதுமொழியை அறியாது மக்கள் தங்கள் குறைகளை பெரிதாக்கி மன நிம்மதியை இழந்து விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பெரிய வீட்டாலும் விலை புகுந்த காராலும் மகிழ்ச்சி ஏற்பட போவதில்லை என்பதை உணராத அறிவிதைகள் பலர் எம்முடையே இருக்கின்றார்கள். ஒப்பிடுவதால் வரும் துன்பத்தை விளக்க சுவாமி சுகபோதானந்தா எழுதிய ஒரு கதையை ஆராய்வோம். மாற்று உடை கூட இல்லாத அந்த துறவியை தேடி காலையிலிருந்து மாலை வரை மக்கள் பெருந்தொகையில் வருவார்கள். பலர் அவர் காலை தொட்டு வழங்குவார்கள். இது அந்த நாட்டின் தளபதிக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியது. அவன் ஒரு நாள் துறவியை சந்திக்க சென்றான். நான் இந்த நாட்டின் தளபதி, ஆயிரக்கணக்கான போர் வீரர்களுக்கு நான் பெரும் தலைவன். ஆனால் அன்றாட சோற்றுக்கே வழியில்லாம் இருக்கும் உனக்குத்தான் மக்கள் அதிக மரியாதை கொடுக்கின்றார்கள், இது எப்படி என்று கேட்டான். துறவி பதில் அளிக்கவில்லை. அன்று பௌர்ணமி, வானத்தை காட்டி அது என்ன என்று கேட்டார். தளபதி, சந்திரன் என்றான். அதன்பின் துறவி, தோட்டத்தில் பூத்திருக்கும் ரோஜாவை காட்டி இது என்ன என்றான். தளபதி எரிச்சலுடன், ரோஜா பூ என்றான். உடனே துறவி, இந்த ரோஜா எப்போதாவது நான் அந்த சந்திரனைப் போல் பால் நிறமாக இல்லை என்று தன்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்கின்றதா? இல்லை, அந்த சந்திரனும் நான் ரோஜா மாதிரி அழகாக இல்லையே என்று கவலைப்பட்டு கொள்கின்றதா? இல்லையே, ரோஜா ஒரு அழகென்றால் சந்திரன் வேறு மாதிரியான அழகு. இதை கேட்ட தளபதியின் கண்கள் திறந்தன. பெரியதோர் உண்மையை விளக்கிய துறவிக்கு நன்றி கூறிவிட்டு சென்றான். ஒப்பீடு செய்வது எங்கள் வாழ்வில் எங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களை மறைத்து விடுகின்றது. உங்களுக்கு கீழே இருப்பவர் பல கோடி, உங்களுக்கு கீழே இருப்பவர் பல கோடி என்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னதை இங்கே நினைவில் கொண்டு நாம் எல்லோரும் ஒப்பீடு செய்யாமல் வாழ்வோமாக. மூன்றாவதாக, வாயை கட்டி வாழ்ந்தால் பெருநன்மை உண்டாகும். ஆமாம், வாயை கட்டுவது இருவகையில் துன்பங்களை ஒழிக்கின்றது. வாயில் உள்ள நாக்கை காக்காவிட்டால் பிழையானதை சொல்லிவிட்டு பெரும் துயருக்கு ஆளாகி வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் தான் திருவள்ளுவர் பின்வரும் குறளை பாடினார், யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு. வாய்ச்சொல் வீரர்களாக இல்லாமல் செயல் வீரர்களாக இருப்பதன் அவசியத்தை பின்வரும் பழமொழிகள் எடுத்துரைக்கின்றன. வாய் உள்ளவனுக்கு கலிகாலம், வாய் பேச்சு பேசுபவன் வளமிழந்து போவான். மேலும் வாயை கட்டுவது என்பது உணவை குறைப்பது என்பதையும் குறிக்கின்றது. மேலை நாடுகளில் வாழும் நாம் யாவரும் எமது தேவைக்கு அதிகமாக அளவு உணவு உண்கிறோம் என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதனால் உடல் பருமன் கூடி பல நோய்கள் ஏற்படுகின்றன. எனவே வாயை கட்டுவதன் மூலம் வாழ்க்கை பிரச்சினைகள் குறைகின்றது என்பது தெரிய வருகின்றது. இறுதியாக, வாழ்வில் முக்கியமானது என்ன? அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து விரிவுரையாளர்களான பல மாணவர்கள் தங்களை படிப்பித்த பேராசிரியரை சந்திக்க வந்திருந்தார்கள். வாழ்வின் துன்பங்களை பற்றிய உரையாடல் நடந்தது. அப்போது பேராசிரியர் எல்லோருக்கும் தேநீர் தயாரித்துக் கொண்டு வந்தார். அதே நேரத்தில் பல வகையான கிண்ணங்களையும் கொண்டு வந்தார். சில கிண்ணங்கள் மிகவும் அழகானவை, விலை உயர்ந்தவை. மற்ற கிண்ணங்கள் அழகில்லாதவை, விலை குறைந்தவை. ஆனால் பேராசிரியர் தேவைக்கு மேலாக பல கிண்ணங்களை கொண்டு வந்திருந்தார். எல்லோரையும் தேநீர் அருந்துமாறு சொன்னார். எல்லோரும் விலை உயர்ந்த அழகான கிண்ணங்களில் தான் தேநீரை ஊற்றிக் கொண்டார்கள். ஒருவராவது மட்டமான கிண்ணங்களில் தேநீரை ஊற்றிக் கொள்ளவில்லை. இதைக் கண்ட பேராசிரியர் பின்வருமாறு சொன்னார், நீங்கள் எல்லோரும் உயர்ந்த கிண்ணங்களில் தேநீரை ஊற்றிக்கொண்டதை கண்டேன். வாழ்வில் சிறந்ததை பெற்றுக்கொள்ள விரும்புவது இயற்கை, ஆனால் இதுவே பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணம். உயர்ந்த கிண்ணமானது தேநீரின் சுவையை கூட்டுவதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டது தேநீர் மட்டுமே. ஆனால் நீங்கள் உயர்ந்த கிண்ணங்களை எடுத்துவிட்டு மற்றவர்கள் எப்படிப்பட்ட கிண்ணத்தில் குடிக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள். நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். தேநீர் தான் வாழ்க்கை. பணம், வீடு, கார், செய்யும் தொழில், பொருட்கள், சமூக அந்தஸ்து ஆகிய ஆதியன கிண்ணங்கள். எம்மிடம் உள்ள கிண்ணங்களால் எமது வாழ்க்கையின் தரத்தை மாற்ற முடியாது. கிண்ணங்களில் கவனம் செலுத்துவதால் கடவுள் தந்த வாழ்வை நாம் அனுபவ வைக்க முடியாமல் போய்விடுகின்றது. பேராசிரியர் ஒரு பெரும் உண்மை ஒன்றை ஒரு சிறு உதாரணத்தின் மூலம் காட்டிவிட்டார் அல்லவா? நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது உங்கள் சிந்தனைக்கு சில விடயங்கள். நன்றி, வணக்கம் நேர்களே.
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா.
நிகழ்ச்சியிலே அந்த பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20 பில்லே வீதி எலஸ்லி லஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, அன்றைய நிகழ்விலே சிறப்பு நிகழ்ச்சியாக ஓக்லாந்தின் பிரபல பாடகர்கள் பங்கெடுக்கின்ற சிறப்பு இசை நிகழ்ச்சியும் குறிப்பாக இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக பாடகர் சுரேஷ் சுரேந்திரன் மற்றும் ராஜி ஆகியோர் பங்கெடுக்கின்ற சிறப்பு இசை நிகழ்ச்சியும் இடம்பெற இருப்பதால் அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூஸ் நிகழ்ச்சியில் தொடர்வது.
ஹலோ, உங்களுக்கு ஒரு செய்தி இன்றைக்கு சொல்லுவோன்னு மண்ட போட்டு நான் வெளிக்கிட்ட நான் பாருங்கோ. என்னென்றால் இது அண்மையில நான் ஒரு பத்திரிகையில தான் படைத்த செய்தி. என்றாலும் இதுல எனக்கு கொஞ்சம் மனது கூட கொஞ்சம் அப்படி இப்படி என்று கூட இது வேறுங்கோ. அதனால தான் இந்த நிகழ்ச்சியில சேர்க்கலாம் என்று சேர்த்து கொண்டிருக்கிறேன். உடன் பிறந்த சகோதரரை நம்பி லண்டனில் இருந்து ஜால்ஸ் என்ற குடும்பத்திற்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. இறுதியில அண்ணன் செய்த விபரீத செயல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது பாருங்கோ. இது மிக முக்கியமான செய்தி, எல்லோரும் அறிஞ்சிருக்க வேண்டியதும் கூட. லண்டனில வசிக்கும் நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் வந்து காணிய பார்த்து வீட்டை காணவில்லை என அதிர்ச்சி அடைந்து தற்கொலைக்கு முயன்ற சோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பாருங்கோ. குறித்த சம்பவம் அண்மையில தான் இடம்பெற்றிருக்குது. சம்பவம் தொடர்பில் சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். லண்டனில் வசிக்கும் மதன் எனும் நபர் தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இப்பகுதியில பிரமாண்டமான வீடொன்றை கட்ட விரும்பினார் பாருங்கோ. அத யாரிடம் கொடுத்து கட்டுவதென்று தெரியாமல் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியில வசிக்கிற அவரது உடன் பிறந்த சகோதரரிடம், தம்பி, எனது தந்தையால் எனக்கு கொடுக்கப்பட்ட சாவகச்சேரி பகுதியுள்ள காணியில வீடொண்ட கட்ட விரும்புகிறன், நீ பொறுப்பாக நின்று கட்டித்தருகிறாயாண்டு கேட்டிருக்கிறார் பாருங்கோ. அப்போது அவருடைய சகோதரன், தம்பி, அதற்கு என்ன, நீங்கள் பணத்தை அனுப்புங்கோ, நாங்கள் விரும்பிய வடிவில வீட்டை பொறுப்பா நின்று கட்டித்தாரன் என பதில் கொடுத்திருக்கிறார் பாருங்கோ. அதுக்கு பிறகுதானே நடந்திருக்கு விஷயம். இதுக்கு பிறகு என்ன நடந்ததுண்டா, வீடு கட்டுவதற்கு பல லட்சம் தொகை பணத்தை பகுதி பகுதியாக தனது சகோதரனுக்கு மகன் மதன் அனுப்பியிருக்கிறார் பாருங்கோ. சகோதரனும் பதிலுக்கு வீட்டு வேலை செய்வதற்கான புகைப்படங்களையும் தனது அண்ணனான மதனுக்கு அனுப்பி கொண்டிருந்திருக்கிறார். முழுவதுமாக சுமார் 1 கோடி அளவுல அனுப்பிய நிலையில வீடு கட்டி முடிஞ்சு விட்டுதோ என்று புகைப்படங்களும் தம்பியிட்டமிருந்து அண்ணனுக்கு போஜேந்திருக்க பாருங்கோ. ஒரு வழியாக தனது சொந்த ஊரில ஒரு கனவு இல்லத்தை கட்டி முடித்து விட்டேன் என்ற நிம்மதியோட இருந்த மதன் சில மாதங்களுக்கு பிறகு தனது மனைவி குழந்தைகளோட யாழுக்கு வர முடிவெடுத்து தம்பிக்கு சொல்கிறார், நான் குடும்பத்துடன் யாழ்ப்பாணம் வருகிறேன், எங்களை அழைச்சி செல்ல நீ கட்டுநாயக்கா வா என்று சொல்லி கடந்த 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் போய் வந்து மதன் இறங்கி இருக்கிறார் பாருங்கோ. பின்பு தனது தம்பிக்கு போன் எடுக்கிறார். சுமார் 3 மணித்தியாலங்களா எந்த பதிலும் கிடைக்கல. இனி இவன் தம்பியை பார்த்து கொண்டிருந்து எந்த பயணமில்லை என்று ஜோதித்த மதன் என்ன செய்து விட்டார் என்றார், ஒரு வாகனத்தை ஹயர் பண்ணி கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார் பாருங்கோ. வந்து அவரது மனைவியின் உறவினர் வீட்டில் தங்கியிருந்து கொண்டு மறுநாள் முழுவதும் தம்பிக்கு போன் எடுக்கிறார். எந்த பதிலும் இல்லை. தெரிந்தவர்களெல்லாம் விசாரித்தும் 2 நாட்களாக காணவே இல்லை என்றுதான் பதில் வருகிறது. என்ன செய்வதென்று தெரியாது. மதன் சரி, கட்டிய வீட்டையாவது பாப்பம் என்று எதிர்பார்ப்பில சாகுபச்சேரி சென்று தனது காணி இருந்த இடத்தை நோக்கி போகிறார் மனுஷன். அங்கு புதுசாக வீடு கட்டிய வீடு ஒன்றையும் காணவே இல்லை. காணியில பழைய தற்காலிக வீடு மட்டும்தான் இருந்திருக்குது. அதிர்ச்சி அடைந்து போனார் பாருங்கோ. மனைவி பிள்ளைகளை எல்லாம் வீடு எங்கப்பா என்று கேட்கின்றனர். என்ன நடந்தது, என்ன பதில் சொல்றது என்று தெரியாமல் தவிச்சு கொண்டிருந்தவர் பாருங்கோ. பின்பு ஒரு வழியாக வாருங்கள் என்று அழைத்து கொண்டு திரும்பி சென்றிருக்கிறார். தம்பியை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார். எந்த பலனும் கிடைக்கல. ஒரு கட்டத்தில் பாருங்கோ, 6 கால் மாடம் பகுதியில் உள்ள தம்பி வீட்டுக்கு செல்கின்றனர். அப்போது அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருக்கிறது. தான் அனுப்பின படத்தில் தான் வடிவமைத்த வீடு அங்கே தம்பிக்கு சொந்தமான காணியில கட்டப்பட்டிருக்குது பாருங்கோ. உடனடியாக திரும்பி வந்த இடத்துக்கு சென்று தம்பி தன்னை ஏமாற்றியதை நினைத்து அழுது கொண்டு நள்ளிரவில் தற்கொலைக்கு அந்த மனுஷன் மதன் முயற்சி செய்து குடும்பத்தால
காப்பாற்றப்பட்டு ஒரு மாதிரி கரசேந்திரகரர் தற்போது செய்வதறியாது தனக்கு நடந்த தம்பிக்கு துரோகத்தை எண்ணி கண்ணி சிந்தி கொண்டிருக்கிறார் மதன். இப்படியாக உலகம் மாறி போச்சது. வேறங்கோ தம்பிமார நம்பி காஜுகளை அனுப்பாதேங்கோ, எல்லாம் இப்படித்தான் போச்சேரும்.
மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவாள் யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக கருணை கொலை செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் காதல் கணவருக்கு காத்திருந்த ஒரு சர்ப்ரைஸான அதிர்ச்சி சம்பவம் ஒன்றை நிகழ்ச்சியிலே நேர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். குணப்படுத்த இயலாத நோயொன்றினால் பாதிக்கப்பட்ட ஒரு இந்திய வம்சாவளி பெண் தான் இறக்கு முன் தன் காதல் கணவருக்கு அவர் வாழ்நாள் முழுவதும் மறக்க இயலாத சர்ப்ரைஸ் பரிசு ஒன்றை விட்டு சென்றிருக்கின்றார். அமெரிக்க மாநிலமான ஹவிபாக்கில் வசித்து வந்த இந்திய வம்சாவளியினரான செல்லி சர்வாஸ் மல்டிபிள் சிஸ்டம் அட்ரோபி எனும் குணப்படுத்த இயலாத நோயினால் பாதிக்கப்பட்டார். அதனால் மருத்துவர்கள் உதவியுடன் தனது உயிரை பிரிய முடிவு செய்த ஷெல்லி மூளை உட்பட தனது உறுப்புகள் அனைத்தையும் தானம் செய்தார். 2018 ஆகஸ்ட் மாதம் 31 மருத்துவர்கள் உதவியுடன் அவர் உயிர் பிரிந்தது. ஷெல்லியும் அவரது கணவர் ராண்டி ஸ்ட்ரெட்சும் ஒருவர் மீது ஒருவர் அளவு கிடந்த காதல் கொண்டவர்கள். மனைவி இறந்த மறுநாள் தனிமையில் தவித்த ராண்டி ஷெல்லியின் அறைக்குள் உலாவும் போது அவரது மேசையின் கீழே ஒரு பொட்டலம் இருப்பதை கண்டிருக்கிறார். அது பார்ப்பதற்கு பரிசு பொட்டலம் போல இருக்கவே அதை எடுத்து பார்த்த ராண்டிக்கு அது தனக்காகத்தான் வைக்கப்பட்டுள்ளது என்பதும் தனது மனைவி தனக்காக வைத்து சென்ற சர்ப்ரைஸ் பரிசு என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. அந்த பொட்டலத்தை ராண்டி பிடித்து பார்த்தபோது அதற்குள் ஒரு இசை குறுந்தகடு இருந்திருக்கின்றது. அதை இயக்கி பார்த்தபோதுதான் அது ஷெல்லி தனக்காக தயார் செய்த பாடல் என்பதும் தெரியவர உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு ஆளாகியுள்ளார் ராண்டி. நடந்தது என்னவென்றால், தான் இறப்பதற்கு 6 முன்பாகவே மேகன் செமித் எனும் இசையமைப்பாளரை சந்தித்த ஷெல்லி தனது காதல் கணவருக்காக பாடல் ஒன்றை ஏற்றுச் சொல்லி கேட்டிருக்கிறார். தங்கள் வாழ்வில் நடந்த இனிமையான சம்பவங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லச் சொல்ல அவற்றையெல்லாம் எழுதிக் கொண்ட மேகன் அவற்றை தொகுத்து இசையமைத்து ஒரு இனிய பாடலாக்கியுள்ளார். அந்த குறுந்தகட்டைத்தான் ஷெல்லி தன் காதல் கணவருக்கு நினைவு பரிசாக விட்டு சென்றிருக்கின்றார். அந்த பாடலை கேட்கும் போது ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் மறுபக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி ராண்டி தன்னுடைய பேட்டியிலே தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு சோகமான பிரியாத காதலர்களின் ஒரு மறக்க முடியாத சம்பவம் அல்லவா? நல்லது நேர்களே, அந்த நிகழ்ச்சிகளோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. தொடரும் பாடலோடு மீண்டும் அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து வான் அலைகளின் ஊடாக சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த மருத்துவ கலாநிதி செந்தர தமிழ்ச்செல்வர் திரு மகேசன் ராசநாதன் அங்கிள் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.